और बोलिए श्रील प्रभुपाद। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जय मदरे दष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया। भगवती उत्तमश्लोके भगवती भक्तिर्भगिनीष्टिकी। ஸ்ரீமத்பாகவதம் முதலாவது ஸ்கந்தம் எட்டாவது அத்தியாயம் குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள் பதம் 39 மற்றும் 40. நேயம் சோபிஷ்யதே தத்ரதே தானிம் கதாதர தத்வதைரங்கிதா பாதி ஸ்வலக்ஷண விலக்ஷிதைஹி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபேச்சன்னார் இருந்த பக்திதான் சுவாமி ஸ்ரீல பிரபுபா ஜெய ஸ்ரீல பிரபுபா ஜெய். ஓ கதாதரா கிருஷ்ணா, எங்களது ராஜ்யம் இப்பொழுது உங்களுடைய பாதசுவடுகளின் அடையாளங்களால் பொறிக்கப்படுவதால் அது அழகாக காட்சியளிக்கிறது. ஆனால் நீங்கள் பிரிந்து சென்றபின் இந்நிலை நீடிக்காது. பொருளுரை: பகவானின் பாதங்களில் உள்ள குறிப்பிட்ட அடையாளக் குறிகள் அவரை பிறரிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகின்றன. ஒரு கொடி, மின்னல், அங்குசம், குடை, தாமரை, சக்கரம் முதலியவைகள் பகவான் பாதங்களில் அடியில் உள்ள அடையாளங்களாகும். இந்த அடையாளங்கள் பகவான் கடந்து செல்லும் நிலத்தில் உள்ள மிருதுவான தூசிகளின் மீது பதிகின்றன. இவ்வாறாக அஸ்தினாபுரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவருடன் இருந்த பொழுது இந்த அடையாளங்கள் அம்மண்ணின் மீது பதிக்கப்பட்டன. இதனால் இத்தகைய மங்களகரமான அடையாளங்களால் பாண்டவர் ராஜ்யம் செழிப்படைந்தது. விசேஷமான இந்த அம்சங்களை குந்திதேவி சுட்டிக்காட்டியதுடன் பகவான் மறைவினால் வெளியே போகும் துரதிருஷ்டத்தை எண்ணி அஞ்சினாள். பதம் 40. இமே ஜனபதா சுருதா சுபக் சௌதரி வீரதா வனாத்ரி நதி உன்வந்தோஹி எந்தே ந தவ விக்ஷிதைஹி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபேசன்னார் இருந்த பக்திதான் சுவாமி ஸ்ரீல பிரபுபா ஜெய ஸ்ரீல பிரபுபா ஜெய. மூலிகைகளும் தானியங்களும் ஏராளமாக விளைகின்றன. மரங்களில் கனிகள் நிறைந்தும், நதிகள் ஓடியவாறும், குன்றுகளில் தாது பொருட்கள் நிறைந்தும், சமுத்திரங்களில் செல்வம் நிறைந்தும் காணப்படுகின்றன. இதனால் இவ்வெல்லா நகரங்களும் கிராமங்களும் எல்லா விதத்திலும் செழிப்புடன் விளங்குகின்றன. அவற்றின் மீதுள்ள உங்களுடைய அருட்பார்வையை வனைத்திற்கும் காரணமாகும். பொருளுரை: மனித அபிவிருத்தியானது இயற்கை செல்வங்களினால்தான் செழிப்படைகிறது. பிரம்மாண்டமான இயந்திர உற்பத்தி தொழில்களால் அல்ல. பிரம்மாண்டமான இந்த இயந்திர உற்பத்தி தொழில்கள் இறை உணர்வற்ற மக்களால் உண்டாக்கப்பட்டவையாகும். மேலும் அவை மனித வாழ்வின் புனிதமான நோக்கங்களை அழித்து விடுவதற்கு காரணமாக உள்ளன. எவ்வளவு கழுவத்திய தொல்லை மிகுந்த இயந்திர உற்பத்தி தொழில்களை நாம் அதிகரித்து அதன் மூலம் மனிதன் ஜீவாரா சக்தியை வீணாக்குகிறோமோ, அவ்வளவு கவலை அதிகமான அமைதியின்மையும் அதிருப்தியுமே மக்களுக்கு இடையில் நிலவும். பிறரை சுரண்டுவதால் ஒரு சிலரால் மட்டுமே மிக தாராளமாக வாழ முடியும். இயற்கையின் அன்பளிப்புகளான தானியங்கள் மற்றும் காய்கறிகள், பழங்கள் முதலியவை, நதிகளையும் மணிகளையும் தாது பொருட்களையும் கொண்ட குன்றுகள் மற்றும் முத்துக்களால் நிறைந்த கடல்கள் போன்றவையால் பரமபுருஷன் உத்தரவினால் வழங்கப்படுவையாகும். மேலும் பகவானின் விருப்பப்படி ஜடியற்கை அவற்றை அளவுக்கு அதிகமாகவோ அல்லது மிக குறைவாக உற்பத்தி செய்கிறது. தெய்வீகமான பரிசுகளை நன்கு பயன்படுத்திக் கொண்டு ஜடையற்கை அடக்கியாள வேண்டும் என்ற சுயநலத்துக்கு அடிமைப்பட்டு விடாமல் இயற்கையால் வழங்கப்படும் பரிசுகளைக் கொண்டு மனிதன் திருப்திகரமாக அபிவிருத்தி அடைய வேண்டும் என்பதே இயற்கையின் சட்டமாகும். எவ்வளவு கலோ அதிகமாக ஜடையற்கை ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்று நாம் முயல்கிறோமோ, அவ்வளவு கலோ அதிகமாக சுரண்டி வாழும் இத்தகைய முயற்சிகளின் பதிபலங்களில் நாம் சிக்கிக்கொள்கிறோம் நேரிடும். நமக்கு போதுமான தானியங்களும் பழங்களும் காய்கறிகளும் மற்றும் மூலிகைகளும் கிடைத்திருக்கும் பொழுது கசாப்பு கூடங்களை நடத்தி குற்றமற்ற மிருகங்களை கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? உண்பதற்கு போதுமான தானியங்களும் காய்கறிகளும் இருக்குமானால் மிருகத்தை கொள்ள வேண்டிய அவசியம் மனிதனுக்கு இருக்காது. நதிகளில் பாய்ந்தோடு நீர் வயல்களை செழிப்படை செய்து நம் தேவைக்கு அதிகமான விளைச்சலை தருகிறது. குன்றுகளில் உள்ள தாது பொருட்கள், சமுத்திரங்களில் மணிகளும் முத்துக்களும் உற்பத்தியாகின்றன. மனிதன் போதுமான தானியங்கள், தாது பொருட்கள், முத்துக்கள், நீர், பால் முதலான பொருட்களை பெற்றிருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவன் ஏன் சில துரதிருஷ்டசாலிகளின் ஜீவாதாரமான சக்தியை விரயம் செய்து நடத்தப்படும் பயங்கரமான இயந்திர உற்பத்தி தொழிலில் பின் செல்ல வேண்டும்? ஆனால் இயற்கையின் பரிசுகள் அனைத்தும் பகவானின் கருணையை சார்ந்திருப்பையாகும். ஆகவே பகவானின் கட்டளைக்கு அடிபணிந்து பக்தி தொண்டின் வாயிலாக மனித வாழ்வின் பூர்ணத்துவத்தை அடைவதுதான் நமக்கு தேவையாக இருப்பதாகும். குந்தி தேவியால் அளிக்கப்படும் குறிப்புகள் கருத்தை நன்கு தெளிவுபடுத்துகின்றன. பகவானின் கருணை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள். எனவே அவரது கருணையினால் இயற்கையான அபிவிருத்தி பாதுகாக்கப்படக்கூடும். ஓம் தத்சத். ஓம் அக்ஞான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகையா சத்சுரு மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதீன் ஸ்வபதாந்திகம் வாந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுத பதகமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபாம் சாகரஜாதாம் சககண ரகுநாதாம் தாம் சுஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதா சங்கலலிதா ஸ்ரீ விசாகாம் ச நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நாமினே நமாச்சாரிய பாதானி தாகிருபதாயினி கௌரகலதாமதாய நகர கிராமதாரிணே நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவி குரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜாய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரி. ஸோ நம்ம குந்தி மாவனைய பிரார்த்தனையில் தொடர்ந்து சில தினங்களாக கலந்து பகிர்ந்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு இந்த ரெண்டு ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக குந்தி மகாராணி பிரார்த்தனை செய்கிறாங்க. நேயம் சோபிஷ நேயம் சோபிஷ்யதே தத்ர யதேதானிம் கதாதர தத்பதை ரங்கிதா பாதி ஸ்வலக்ஷண விலக்ஷிதைகி. ஓ கதாதரா, எங்களது ராஜ்யம் இப்போது உங்களுடைய பாதசூடையின் அடையாளங்களால் பொறிக்கப்படுவதால் அது அழகாக காட்சியளிக்கிறது. ஆனால் நீங்கள் பிரிந்து சென்றபின் இந்நிலை நீடிக்காது. பகவான் இந்த உலகத்தில் இருந்தபோது அவருடைய தாமரை பாதங்கள் பூமி அலங்கரிச்சுருந்தது. பூமாதேவி ரொம்ப குளிர்மை அடைஞ்சு ரொம்ப பாக்கியம் ரொம்ப ஆனந்தப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கிருஷ்ணருடைய தாமரை பாதம் தன் மேனில பட்டது. பூமி பிராட்டி வந்து கிருஷ்ணா இந்த உலகத்தில் இருந்தப்போ அவ்வளவு திருப்தி அடைஞ்சு எல்லாமே எல்லா ஐஸ்வர்யங்களும் இங்கே நிறைஞ்சிருந்து. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த உலகத்தில் இருந்தப்போ எல்லாமே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் இங்கே நிறைஞ்சிருந்தது. ஓகே, ஸோ கிருஷ்ணருடைய தாமரை பாதம் எப்போதுமே பக்தர்களால் மனதில் தியானிக்கப்படக்கூடியதாக இருக்கு. அதனால தான் குந்தி மகாராணி தன்னுடைய பிரார்த்தனையில் பங்கஜாங்கிரியே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. பங்கஜாங்கிரி ஆங்கிரியே அப்படின்னா தாமரை மலர்களால் எப்பவுமே ஒரு பாதம் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். பகவானுடைய திருப்பாதம் எப்பவுமே தாமரை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி தாமரை மலர்கள் போன்ற அடையாளங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். தாமரையுடைய சின்னம் பகவானுடைய பாதத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் பகவானுக்கும் மற்றவர்களை வித்தியாசத்தை வேறுபடுத்தி காமிக்கிறது. குறிப்பாக வைகுண்ட லோகத்தில் பகவானை போல ரூபம் உள்ளவங்களாம் இருக்காங்க. சாரூபிய முக்தி அடைகிறவங்க அவருடைய சேவகர்கள் அவரை போல ரூபம் உள்ளவங்க இருக்காங்க. நந்தா சுனந்தா ஜெயா விஜயா அப்புறம் இந்த மாதிரி சுசீலா புண்ணியசீலா இந்த மாதிரி உள்ள விஷ்ணு தூதர்கள்லாம் பகவானை போல இருப்பாங்க. சாஷாத் மஞ்சள் நிற ஆடை உடுத்திருப்பாங்க. மழைக்காலத்தை ஒத்த மேக நிறத்தில் இருப்பாங்க. அழகான கிரீடத்தில் தலைகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். நான்கு கரங்களோடு இருப்பாங்க. ஆனால் என்ன வித்தியாசம்னா அவங்களுடைய அந்த விஷ்ணு தூதருடைய மார்பில் ஸ்ரீவஸ்தகுரி இருக்காது, கௌஸ்துவ மணி இருக்காது. கௌஸ்துவ மணி ஸ்ரீவஸ்தகுரி அப்புறம் இந்த பாதங்களுடைய அடையாள சின்னங்கள் இதெல்லாம் பகவானை அவங்ககிட்டருந்து வேறுபடுத்திக்காங்க. ஏறக்குறைய தோட்டத்தில் அவங்க பகவானை போல இருந்தாலும் அவங்ககிட்ட இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. வனமாலை ஸ்ரீவஸ்தகுரி கௌஸ்துபமணி இந்த தாமரை பாதங்களில் பொறிக்கப்பட்ட அடையாளங்கள் இதெல்லாம் வந்து பகவான் அவங்ககிட்ட வேறுபடுத்தி காமிக்கக்கூடியது. அப்போ பகவானை உலகத்தில் போய் அவரை போலவே ரூபம் எடுத்துட்டா கூட நம்மளும் பகவானை ஒன்றாயிட முடியாது. அங்கே வந்து பகவான் போல சாருபிய முத்தி அடையக்கூடியவங்க கூட பகவானுடைய தோற்றத்தை ஒத்திருந்தாலும் இந்த விசேஷமான அடையாளங்களும் விசேஷமான சின்னங்களும் பகவான் தரிச்சிருப்பார். அதனால தான் அவரை வந்து குந்தி மகாராணி தாமரை மலர்கள் பொறிக்கப்பட்ட பாதங்களுடைய உங்களுடைய பாதம் இப்போ எங்களுடைய பூமியில் பட்டதுக்கு நாங்கள் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். அஸ்தினாபுரத்தில் பகவானுடைய தாமரை பாதங்கள் அந்த பூமி அலங்கரிச்சுருந்தது. அந்த தாமரை பாதத்தை எப்பவும் குந்தி தேவி நினைவுபடுத்திக்கிறாங்க. அதனால தான் தன்னுடைய முந்தைய பிரார்த்தனையர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்த கஷ்டங்கள்லாம் திரும்ப திரும்ப வரட்டும், அந்த கஷ்டங்கள் திரும்ப வரும்போது நான் இயல்பாக உங்கள் தாமரை பாதங்களை நினைக்கிறேன், அப்படி நினைக்கும்போது என்னால் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுபட முடியும். விபத சந்து தத்திர தத்திர ஜெகத்குரு பவதோ தர்சனம் ஆ புனர்பாவ தர்சனம். எப்போ ஒரு பக்தன் தொடர்ந்து பகவானுடைய தாமரை பாதங்களை தியானிச்சுட்டு இருக்கானோ அவன் வந்து எல்லா விதமான துன்பங்கள்லேருந்து விடுபடுறது மட்டும் இல்லாமல் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலேருந்து விடுபடுறதா குந்தி மாறன் சொல்கிறாங்க. இதே தான் பாகவதத்தில் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகம் ரொம்ப துன்பம் நிறைந்தது. சமாசிதாய பத பல்வள பிளவம் மகத் பதம் புண்ணிய யசோ முராரி பவாமுதிர் வச பரம் பதம் 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 யத்து பதம் நடேசா. இந்த உலகம் ரொம்ப துன்பம் நிறைந்தது. நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் அபாயமானது. ஆனால் யார் ஒருத்தர் பகவானுடைய தாமரை பாதங்களை போராடம் கொண்டிருக்காங்களோ அந்த முராரி முகுந்தன் கிருஷ்ணர் அவருடைய தாமரை பாதங்களை சரணடைஞ்சிட்டு இருக்கிறவருக்கு அந்த கஷ்டங்கள்லாம் எப்படி ஆயிடுமா? கன்றுக்குட்டியுடைய காலடியில் தேங்கின தண்ணி மாறி. கன்றுக்குட்டி மழைக்காலத்தில் கன்றுக்குட்டி நடந்து போகும்போது இந்த கால் தடம்பட்டு இந்த மண் ரோட்டில் தடம்பட்டு அந்த சின்ன சின்ன குழி ஆகிடும். அந்த குழியில் தண்ணி தேங்கினீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை கூட ஈஸியாக தாண்டிடும், ரொம்ப சுலபமாக தாண்டிடும். அந்த மாதிரி பௌதிக துன்பங்கள்லாம் ஒரு பக்தனுக்கு கன்றுக்குட்டியுடைய காலடியில் தேங்கின தண்ணி மாறிடும். வெறுமனே பகவானுடைய தாமரை பாதங்களை நினைவு வச்சிருந்தாலே, தொடர்ந்து கிருஷ்ணனுடைய தாமரை பாதங்களை நினைவு வச்சுட்டே வந்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள் துன்பங்கள்லாம் கன்றுக்குட்டியோட காலடியில் தேங்கின தண்ணி மாதிரி மாறிடும். பக்தனுக்கு அது வந்து பாதிப்பு தராது. பக்தர் அல்லாதவங்களுக்கு இந்த உலகம் சமுத்திரம் தான். சமாசிதாயே பத பல்வள பிளவம், பயங்கர சமுத்திரம் இந்த உலகம், துன்பங்கள் நிறைந்தது. அப்போ பக்தர் இல்லாதவங்களுக்கு என்னதான் முயற்சி பண்ணால் துன்பத்திலிருந்து அவங்களால் வெளிவர முடியாது. அதில் தத்தளிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஒரு பெரிய யானையை கொண்டு போய் சமுத்திரத்தில் போட்டால் என்ன ஆகிடும்? யானைனால எல்லாம் நீந்தியெல்லாம் வர முடியும். எப்பேற்பட்ட நீச்சல் வீரனை போட்டாலும் அவன் நீச்சலில் தங்க பதக்கம்லாம் வாங்கியிருக்கலாம், அவனை தூக்கி சமுத்திரத்து நடுவில் கொண்டே போட்டால் நீந்தி வந்துட முடியுமா? முடியாது, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் பக்தன் அல்லாதவனுக்கு இந்த பௌதிக துன்பம் ஒரு பெரிய சமுத்திரம் போல. அதே சமயம் பகவானுடைய தாமரை பாதங்களை நினைக்கிறவங்களுக்கு அது அப்படியே தலையில் மாறிடும். அந்த சமுத்திரம் சின்ன கண்டுக்குட்டியோட காலில் தேங்கின தண்ணீர் மாறாடு. அதனால பக்தி தொண்டு பாதையில் இருக்கிறதோடைய விசேஷம் என்னன்னா, நம்ம தொடர்ந்து கிருஷ்ணனுடைய தாமரை பாதங்களை நினைக்கும் போது இந்த பௌதிக துன்பம் எல்லாம் பறந்து ஓடி போயிடும். அதே மாதிரி ஒரு பக்தன் தொடர்ந்து பகவானுடைய தாமரை பாதங்களை நினைச்சுட்டு இருக்கிறதுனால பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, அவன் வந்து அந்த பக்தனுடைய க்ஷண சங்கம் கூட கங்கையில் போய் பல முறை குளிச்சா தூய்மை அடையிறத க்ஷண பொழுதுல தூய்மை அடைஞ்சிடலாம். ஒரு தூய பக்தன், ஒரு சுத்த பக்தர், ஒரு வைஷ்ணவர் வந்து எப்பவுமே பகவானுடைய பாதத்தினுடைய மனதில் தாங்கிட்டே இருக்கார். பகவானுடைய திருப்பாதம் வந்து அவன் மனதில் இருக்கிறதுனால அவனை என்ன அவருடைய விசேஷம் என்னன்னா, அவர் எப்பவுமே எங்க போனாலும் பகவானுடைய திருப்பாதத்தினுடைய மனதில் ஏந்திட்டு போறதுனால அவருடைய ஒரு க்ஷணம் அவரை பார்க்கறதோ இல்லை அவரோட பேசுறதோ என்னாடும் கங்கையில் போய் பல முறை குளிச்சா எந்த அளவுக்கு நம்ம தூய்மை அடையுமோ அது ஒரு க்ஷணத்தில் முடிஞ்சிடும் அந்த தூய பக்தருடைய சங்கத்தினால. அதுதான் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லிருக்கு, எத்பாத சம்சதா சுதா முனைய பிரசமானையா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு பாகவதத்தில். அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, சுத கோசாமி சொல்றார், ஒரு சுத்த பக்தருடைய சங்கம் இந்த ஒரு என்ன ஒரு க்ஷணம் பாங்க, ஒரு க்ஷணம் ஒரு சொடக்கு விடக்கூடிய நேரம் அது வந்து அவ்வளோ சக்தி வாங்கி. ஏன்னா அவர் எப்பவுமே பகவானுடைய தாமரை பாதன் தன்னுடைய ஹிரதயத்தில் தாங்கிட்டு இருக்க. அதுக்கு உதாரணம் நிறைய பக்தர்கள் எடுத்துக்கலாம், நிறைய சுத்த பக்தர்கள் ஆச்சாரியர்கள் இருக்காங்க. பிரபுபாதருடைய சன பொழுது எவ்வளோ பேரை வந்து கிருஷ்ண உணர்வில் கொண்டு வந்தது, வைஷ்ணவராக்குச்சு இல்லையா? பிரபுபாதரை வந்து ரஷ்யாவில் வந்து ஒரே ஒரு பக்தர் ஒரு சில மணித்துளிகள் தான் சந்தித்தார். அந்த நாட்டில் உள்ளவர் வந்து ரஷ்யாவில் உள்ளவர் ஒரு சில மணித்துளிகள் தான் பிரபுபாத சந்தித்தார். ஆனால் இன்னைக்கு 10,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரஷ்யாவில் இன்னைக்கு பக்தி தொண்டு பண்ணுறாங்க. அதுதான் பிரபுபாவுடைய ஒரு சனம், ஒரு சொடக்கு விடக்கூடிய நேரம் தான். அந்த மாதிரி தான் சுத்த பக்தருடைய மகிமை. அதனால தான் யுதிஷ்டிர மகாராஜ் என்ன பிரார்த்தனை செய்கிறாருன்னா, விதுரர் வருவார், விதுரர் வந்து பல இடங்களுக்கு தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றார். அப்போ விதுரர்கிட்ட சொல்கிறார், யுதிஷ்டிர மகாராஜ் நீங்களே ஒரு தீர்த்தம், நீங்கள் தீர்த்த யாத்திரை போயிருக்கீங்களே, நீங்களே ஒரு புனிதமானவர் தான், நீங்கள் ஏன் புனிதப்படுத்துக்க உண்மையில தீர்த்த யாத்திரை எதுக்காக போறாங்க? நம்மள எல்லாம் புனிதப்படுத்திக்கிறதுக்காக நம்ம தீர்த்த யாத்திரை போறோம், போய் புனித நதிகள் நீராடும் போது நம்ம தூய்மை அடைஞ்சிருவோம். ஆனா யுதிஷ்டிர மகாராஜ் சொல்ற விதுரர்கிட்ட, நீங்களே ஒரு புனிதமானவர், ஏன்னா நீங்க எப்பவும் பகவானுடைய தாமரை பாதங்களை உங்க இதயத்துல தாங்கிட்டு இருக்கீங்க, அதனால நீங்க தீர்த்த யாத்திரை ஒன்றும் போக வேண்டியது இல்லை, ஏன்னா நீங்களே புனிதமானவர் தான். மாறாக என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் போய் அந்த இடம்லாம் புனிதமாயிடுச்சு. ஒரு சுத்த பக்தருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம எல்லாம் போய் தீர்த்த யாத்திரையில் போய் நம்முடைய பாவங்களை கழுவிக்கிறதுக்காக போகிறோம். இந்த சுத்த பக்தர் எதுக்காக போகிறோம்னா, அந்த இடத்த தூய்மைப்படுறதுக்காக போகிறாங்க. நம்மளை மாதிரி பாவிகள்லாம் போய் குளித்து அந்த இடத்த அசுத்தமாக்கிடுறோம் இல்லையா? அப்போ ஒரு சுத்த பக்தர் தீர்த்த யாத்திரை போகிறாருன்னா, விதுரர் மாதிரி உள்ள சுத்த பக்தர்கள், புரோபாதர் மாதிரி உள்ள சுத்த பக்தர்லாம் யாத்திரை போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க அந்த இடத்த புனிதப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். அந்த இடம் தான் பெருமை அடையுது. மாறாக அவங்க புனிதம் அடையலை, அவங்க ஏற்கனவே புனிதமானவங்க தான். தீர்த்தி குருவந்தி தீர்த்தாணி, நீங்களே ஒரு தீர்த்தம் தான், புனிதமானவர் தான். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எப்பவும் உங்க மனதில் பகவானுடைய பாதத்தை நினைச்சு இந்த தாமரை பாதத்தை வந்து எப்பவும் உங்க மனதில் தாங்கியிருக்கீங்க. அதனால் நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ, நீங்க யாரெல்லாம் பார்க்குறீங்க அவங்க புனிதமடைவாங்க. விதுரர், நாரத முனிவர், ஆச்சாரியர்கள் எங்கெல்லாம், ராமானுஜர், பிரபுபாதர், மத்துவாச்சாரியர், இந்த மாதிரி வைஷ்ணவ ஆச்சாரியெல்லாம் எங்கெல்லாம் போறாங்களோ அவங்க எப்பவுமே பகவானுடைய இதயத்தில் வச்சுட்டே இருக்காங்க. அவங்க பகவானுடைய இதயத்தை, அவங்களுடைய பகவான பாதத்தை வந்து மறக்கிறதே இல்லை, தாமரை பாதம் நினைவு கொண்டுட்டே இருக்காங்க. அதனால என்ன ஆயிடும், பகவானுடைய தாமரை பாதம் எப்படி இந்த உலகத்தில் பதிவுறதுக்கு பூமி ரொம்ப பாக்கியம் பண்ணியிருந்ததோ, அந்த தாமரை பாதத்துக்கு வந்து பாத சேவனம்னு சொல்லுவாங்க. அந்த வந்து ஒன்பது விதமான பக்தி யோக முறையில் சவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதம், இந்த ஒன்பது பக்தி யோகத்தில் பாத சேவனம் இருக்கு. அந்த பாத சேவனத்துக்கு வந்து பிரபா என்னென்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, ஏழாவது காண்டத்தில் இந்த ஸ்லோகம் வந்து பிரகலாத் மாதிரி சொல்றாரு, இந்த ஒன்பது விதமான பக்தி யோக முறை பற்றி. அதில் பிரபா விளக்கம் கொடுக்கும்போது பாத சேவனம்னா விஷ்ணுவுடைய சேவையில் என்னெல்லாம் ஈடுபடுதோ அதை பாத சேவனமாக எடுத்துக்கலாம். துளசி மகாராணி, வைஷ்ணவ அடியாருக்கு சேவை பண்ணுறது, வைஷ்ணவருக்கு இதெல்லாம் வந்து பாத சேவனத்தில் வரும். துளசி மகாராணி எப்பவும் பகவானுடைய பாதத்திலே இருக்காங்க. பகவானை ஒரு சுத்த பக்தன் எப்பவும் பகவானுடைய தாமரை பாதத்தை சரண் புகுந்திருக்கார். அதனால் ஒரு சுத்த பக்தனை வழிபடுறதும், துளசி மகாராணி போன்ற தூய்மையான பக்தர்களை வழிபடுறதும் பாத சேவனத்திலேருந்து வேறானதில்லை. அதனால் எந்த அளவுக்கு நம்ம வந்து பகவானுடைய பக்தர்களை ஆச்சாரியரை வழிபடுறோமோ அந்தளவுக்கு நம்ம பகவானுடைய பாதத்துக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம். ஆசிரியா அப்படின்னா அடைக்கலம் போகிறது. ஆசிரியம்னா பகவானுடைய பாதத்தை அடைக்கலம் போகிறது. ஆச்சாரியனுடைய பாதத்தை அடைக்கலம் போகிறதும் பகவானுடைய பாதத்தை அடைக்கலம் போகிறதும் வேறு வித்தியாசம் கிடையாது. ஏன்னா நம்ம நேரடியாக பகவானுடைய பாதத்தை அடைக்கலம் போகிற அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. நேரடியாக போய் பகவானுடைய தாமரை பாதங்களை சரணடைகிற அளவுக்கு நம்ம சுத்த பக்தர் கிடையாது. ஆனால் ஆச்சாரியனை சரணடைஞ்சு அவருக்கு பக்தி தொண்டு செய்யும்போது பகவான் திருப்தி அடைகிறார். அந்த வழிமுறை அதான் பரம்பரா, குரு பரம்பரான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பரம்பரா வந்து அப்படி தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அப்போ ஆச்சாரியனை சரணடையும் போது, அதனால கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதையில், தற்பித்தி பிரணிபாதேன பிரணிபாதேன பரி பிரஷ்னேன சேவையா பத்தையே சந்தித்தே ஞானம் ஞானின தத்துவதரிசி. ஒரு உண்மையான பக்தர் சாதுவை போய் அவர்கிட்ட சரணடைஞ்சு முதல்ல அவர்கிட்ட சரணடையணும், அப்புறம் அவருக்கு சேவை பண்ணணும், அப்புறம் பணிவாக கேள்வி கேட்கணும். இதுதான் வழிமுறைன்னு சொல்லித்தரார். எடுத்தோடனே போய் சவால் விடக்கூடாது, எனக்கு அது சொல்லுங்க இது சொல்லி கொடுங்க கிருஷ்ண நாயர் அப்படி இல்லை. முதல் போய் அவருக்கு சரணடையணும், அவருடைய பாதங்களை சரணடையணும். பகவானுடைய பாதம் எப்படி தாமரை பாதங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கோ தாமரை பாதமோ, அது போல் ஆச்சாரியனுடைய பாதமும் தாமரை பாதமும். ஏன்னா ஆச்சாரியனுடைய பாதம் பௌதிகமானது கிடையாது. ஆச்சாரியன் வேற, ஆச்சாரியமாம் விஜானியும் நாம் எம் வேத கருகிஷித் பாகவத்தில் உத்தவர்கிட்ட சொல்றார் கிருஷ்ணர். ஆச்சாரியனும் எனக்கு வித்தியாசம் இல்லைங்கிறார், ஆச்சாரியனுக்கு எனக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்றார் கிருஷ்ணா. அப்படின்னா யாருக்கு, கிருஷ்ணர் தான் ஆச்சாரியராக வர, தன்னுடைய அம்சமா பரமாத்மாவுடைய வெளித்தோற்றமாக ஆச்சாரியர் வர. ஆச்சாரியனுடைய பாதத்தில் சரணடைகிறோன்னா கிருஷ்ணருடைய பாதத்தில் சரண் புகுந்துட்டோம்னு அர்த்தம். இப்படி ஆச்சாரியனுக்கு சேவை பண்ணும்போது கிருஷ்ணா திருப்தி அடைகிறார். அப்போ ஆச்சாரியர் எங்கெல்லாம் போறாரோ அந்த இடெல்லாமே மங்களமானது, அந்த இடெல்லாம் ரொம்ப பாக்கியம் பண்ணிடு ஆச்சாரியனுடைய பாதம் படுறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஆச்சாரியுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். ஆழ்வார்களில் திருமலைசி ஆழ்வார் ஒருத்தர் இருந்தார். திருமலைசி ஆழ்வார் வந்து பல இடங்களில் யாத்திரை போய் பகவானுடைய திருநாமங்களை பாடிகிட்டே இருப்பார். அப்போ ஒரு இடத்துல ஒரு பூஜாரி கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருக்கார், அந்த விக்கிரகம் திரும்பிகிட்டே இருக்கான், திரும்பி திரும்பி ஒவ்வொரு திசையாக திரும்புது. இவங்களுக்கெல்லாம் புரியல என்னடாது இந்த விக்கிரகம், எப்பவுமே விக்கிரகம் நேராக நிற்கும், இது விக்கிரகம் ஒவ்வொரு திசையாக திரும்பிக்கிட்டே இருக்கு. கடைசியில் என்ன கண்டுபிடிச்சா, திருமலைசி ஆழ்வார் எங்கெல்லாம் போறாரோ, அவர் என்ன பண்ண போறார், அடுத்தது அவர் எங்கே போய் பிரச்சாரம் பண்ண போறார், யார்கிட்ட என்ன பற்றி பேச போறார், எங்கே என்னுடைய புகழை பாட போறார் அப்படின்னு பகவான் ஆர்வமாக இருப்பாராம். அவர் பார்த்துட்டே இருக்காராம், திருமலைசி ஆழ்வார் எங்கே போக போறாரு, எங்கே பேசுறாரு, என்ன பாடுறாரு, அப்படி பகவானுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகிட்டே இருக்குது தன்னுடைய பக்தனுடைய செயல்களை லீலைகளை பார்க்கறது. எப்படி பகவான் தன்னுடைய பக்தனுடைய அன்பு பரிமாற்றம் செய்கிறார். இப்போ ஆச்சாரியன் எங்கெல்லாம் போறாரோ அது வந்து அவர் பகவானுடைய இருதய பகவானுடைய தாமரை பாத்தனுடைய மனதில் எடுத்துன்னு போறதுனால பகவானும் அவர் கூடையே தான் இருக்கார். அதனால் ஆச்சாரியர் போகிற இடெல்லாமே பகவான் அங்கே இருக்கார். அதனால பிரபுபாதர் போன இடத்த எல்லாமே வைகுண்டமாக செய்துட்டார். பிரபுபாதர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் வைகுண்ட சூழ்நிலை உருவாக்கிட்டார். பிருந்தாவனங்கிறது இந்தியாவில் இந்த ஒரு இடத்துல தான், நம்ம இருக்கக்கூடிய இந்த பாரத பூமியில் பிருந்தாவனம் இருந்தது. ஆனால் பிரபுபாதர் எங்கெல்லாம் போனாரோ அங்கே எல்லாமே பிருந்தாவன சூழ்நிலை உருவாக்கிட்டார். அதுதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுட்ட அத்வைத ஆச்சாரியர் சொல்வார், சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவனம் போகிறேன் போகிறேன்னு சொல்லும்போது இவங்க எல்லாம் ஏமாற்றி ஏமாற்றி சைத்தன்ய மகாபிரபு போக விட மாட்டாங்க. அவரை விட்டு பிரிய மனசு இல்லாமல் அவருடைய பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, சைத்தன்ய மகாபிரபு பிரிய மனசு இல்லாமல் சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவனம் போறேன்னு சொன்னால் அத்வைதா சொல்வார், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதான் விருந்தாவனம் பார், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதான் விருந்தாவனம். அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியன் எங்கே இருக்காரோ, அவர் எங்கே பிரச்சாரம் பண்ணுறாரோ, அந்த இடம் விருந்தாவன சூழ்நிலை அவர் உருவாக்கிடுவார். ஏன்னா அவர் கூட எப்பவுமே கிருஷ்ணர் இருக்கார், அவர் இதயத்தில் எப்பவும் கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களை தாங்கியிருக்கார். எப்படி பிரபுபாதர், இப்போ உள்ள ஆச்சாரியர்கள், பூர்வாச்சாரியர்கள் எல்லாமே வந்து பகவானுடைய கருணை அவங்க மூலமாக நமக்கு வழங்கப்படுது. பகவான் எப்படி இந்த உலகத்திலிருந்து இந்த பூமியத்துடைய தாமரை பாதத்தினால் அலங்கரிச்சாரோ, அதே போல் அதே பகவானுடைய தாமரை பாதம் ஆச்சாரியுடைய மனதில் இருக்கு. அந்த தாமரை பாதை எடுத்துட்டு ஆச்சாரியர் எங்கெல்லாம் போறாரோ அவங்களும் இந்த பூ உலகத்தை அலங்கரிக்கிறாங்க. இல்லாட்டி இந்த உலகத்துக்கு மதிப்பே கிடையாது, விலை மதிப்பே இல்லை, விலையே கிடையாது, மதிக்கக்கூடிய இடமே கிடையாது. இது உண்மையில ஜட உலகம் வந்து மதிக்கத்தக்க இடமே கிடையாது, அறுவருக்கத்தக்க இடம். ஆனா அந்த அறுவருக்கத்தக்க மதிக்கத்தக்க இடத்துல கூட கிருஷ்ணா இங்க தோன்றார். சில சமயம் சூரியன் வந்து சாக்கடையில மலத்துல மூத்திரத்துல எல்லாம் கூட விழுவும், அதனால சூரியன் கலங்கம் அடையறதில்ல, மாறாக என்ன ஆயிடுது, அந்த இடம் சுத்தமாயிடும். சூரியனுடைய வெளிச்சம் படும்போது, சூரியனுடைய சக்தி படும்போது அந்த அசுத்தமான இடம் கூட சுத்தமாயிடும். அது மாதிரி இந்த ஜட உலகம் அசுத்தமானதுதான், கிருஷ்ணர் இங்க தோன்றி நம்மளெல்லாம் சுத்தப்படுத்துறார். அதே மாதிரி ஆச்சாரியும் அனுப்பிச்சு வைக்கிறார், ஆச்சாரியன் இங்க வந்து நம்மளெல்லாம் அசுத்தத்திலிருந்து சுத்தமான இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக வர்றார். அவர் அப்படி கிறிஸ்தரும் ஆச்சாரியம் இங்க வரும்போது என்ன ஆயிடுது, அந்த அசுத்தமான இடம் கூட சுத்தமாயிடுது அவங்களுடைய இருப்புனால. அதனால குந்தி மாறன் என்ன ஃபீல் பண்ணிட்டாங்க, என்ன என்ன மனசுல நினைச்சிட்டாங்க, இப்ப கிருஷ்ணர் இருக்கிறனால இந்த இடம் ரொம்ப மங்களமா இருக்கு, கிருஷ்ணர் இங்கிருந்து போயிட்டாலும் அது அமங்கலமாயிடும், இனி என்ன மதிப்பு இருக்கு எங்களுக்கு, எங்க குடும்பத்துக்கு மதிப்பு கிடையாது, இந்த நாட்டுக்கு மதிப்பு கிடையாது, அதனால கிருஷ்ணர் போகக்கூடாது, நம்ம கூட இருக்கணும். இதுதான் பக்தருடைய எண்ணம். பக்தன் வந்து பகவானை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சிருக்க முடியாதவன சுத்த பக்தர்னால. அதனால குந்தி மாறன் இப்ப எங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்கு. என்ன அதிர்ஷ்டம், பகவானுடைய தாமரை பாதத்தை நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம், அந்த தாமரை பாதங்கள் உள்ள சின்னங்கள் இந்த பூமியில் பட்டுட்டு இருக்கு. அது ரொம்ப பேரா பேரா பேர பேர் பாக்கி பேரும் பாக்கியும் செய்திருக்கணும் அதுக்கு நாங்கள். ஆனால் இப்போ கிருஷ்ணரங்களை விட்டு போயிட்டா இனி அந்த தாமரை பாதங்களை எங்களால் பார்க்க முடியாது, அது அது அந்த பாக்கியம் எங்களுக்கு விட்டு போயிடுமே. ஒருவேளை கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு மறைஞ்சிட்டாருன்னா இனி வாழ்ந்த என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற வித தன்னுடைய மனநிலை மனத்தில் உள்ள அந்த வருத்தத்தை வந்து குந்தி மாறனே கிருஷ்ணர் சமர்ப்பிக்கிறேன். கிருஷ்ணா நீங்கள் எங்களை விட்டு போகக்கூடாது, ஒட்டுமொத்த பிரார்த்தனையோட நோக்கமே கிருஷ்ணரை தங்களை விட்டு பிரியக்கூடாதுங்கிறது தான், கிருஷ்ணர் தங்களை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது, இங்கேயே இருக்கணும், எங்கள் கூட இருக்கணும். ஸோ எப்படி கிருஷ்ணாவுடைய தாமரை பாதங்களுக்கு தன்னுடைய வந்தனையை சமர்ப்பிக்கின்றான். அடுத்த ஸ்லோகத்தில் குந்திதேவ குந்திமாரன் என்ன சொல்றாங்க, கிருஷ்ணருடைய கடாட்சத்தினால, கிருஷ்ணருடைய கடைக்கண் பார்வையினால எல்லாமே அற்புதமாக நடந்துட்டு இருந்தது. மழைகளில் வந்து நல்ல என்ன சொன்னாங்க, மூலிகைகள் தானியங்கள் அப்புறம் மரங்களில் நிறைய பழங்கள், நதிகளில் நிறைய தண்ணிகள், நிறைய தாது பொருட்கள், செல்வங்கள் எல்லாமே செழிப்பா இருந்தது. அதனாலதான் கிருஷ்ணருடைய கருணை இருந்தா எல்லாமே செழிப்பா இருக்கும், கிருஷ்ணர் விரும்பலைன்னா செழிப்பற்றும் போயிடும். ரெண்டு விஷயம் இருக்கு. இப்ப கிருஷ்ணர் வந்து சந்தோஷம் அடைஞ்சாருன்னா நமக்கு என்ன தேவையோ எல்லாமே கொடுப்பார். கிருஷ்ணர் அதிருப்தி அடைஞ்சிட்டாருன்னா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. உண்மையில கிருஷ்ணர் நம்ம மேல அதிருப்தி அடையறதில்ல, நம்ம தான் என்ன பண்ணிடுறோம்னா கிருஷ்ணருடைய கருணையை புரிஞ்சுக்கிறது இல்லை. கிருஷ்ணா ரொம்ப கருணையோட நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருக்காரு. ஒரு ஒரு மனிதன் இந்த பௌதிக உலகத்தில் உயிர் வாழ்றதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கிருஷ்ணர் கொடுத்துருக்காரு. இயற்கைங்கிற படைப்பு மூலமா, தன்னுடைய படைப்பு மூலமா கிருஷ்ணர் எல்லாமே கொடுத்துருக்காரு. படைப்பு தானா செயல்படாது, கிருஷ்ணருடைய கருணையினால தான் படைப்பு செயல்படும். மயா தக்ஷே ந பிரகிருதி சுயதே சச்சராசரம், என்னுடைய பார்வையினாலே இந்த பிரகிருதி இயங்குதுன்னு சொல்றாரு கிருஷ்ணா. வெறுமனே கிருஷ்ணத்துடைய பார்வையை செலுத்துறதுனாலேயே இந்த ஜட உலகம் இயங்க ஆரம்பிக்குது. அப்படி இந்த உலகத்தில் ஜட உலகத்தில் நமக்கு என்ன தேவையோ எல்லாமே கிருஷ்ணர் கொடுத்துருக்கார். அதனால தான் வேத காலத்தில் நாகரீகங்கிறது எதை மையமாக இருக்குன்னா, நதிகள், மலைகள், சமுத்திரங்கள், நீர்வீழ்ச்சிகள், குளங்கள், ஏரிகள், இதை சார்ந்து ஜனங்களுடைய வாழ்க்கை தரம் இருந்து. ஒரு 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 கிராமமோ இல்லை ஒரு நகரமோ இருக்குன்னா அது எதை மையமாக வச்சுருக்கும், ஒரு மலை பக்கத்துலேயோ இல்லை ஒரு நதிகளுக்கு பக்கத்துலேயோ இல்லை சிகரங்களுக்கு பக்கத்துலையோ இல்லை குன்றுகளுக்கு பக்கத்துலையோ நீர்வீழ்ச்சி பக்கத்துலையோ இருக்கும். ஏன்னா நமக்கு தேவையானது அங்கே கிடைக்கும், தானியங்கள் கிடைக்கும், காய்கறிகள் கிடைக்கும், பழம் கிடைக்கும், மூலிகைகள் கிடைக்கும், அப்புறம் முத்து பவளம் போன்ற ஆபரணங்கள் கிடைக்கும் சமுத்திரத்திலிருந்து. என்ன வேணும் வேற, ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை எல்லாமே இயற்கை கொடுக்குது. ஆனால் மனுஷன் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா இயற்கையெல்லாம் கொடுக்குது, ஆனால் அந்த இயற்கையை கட்டுப்படுத்தி என்னுடைய விருப்பப்படி நான் புலன்பு அனுபவிச்சு இன்னும் நான் ஆடம்பரமாக வாழணும்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, இயற்கைக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறேன். இயற்கைக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சு செயற்கையான முறையில் தன்னுடைய விஞ்ஞான முன்னேற்றங்கள் பேரிலையும் அசுரத்தன்மையினாலையும் செயற்கையான முறையிலையும் தன்னுடைய வசதிகளை வேற மாதிரி அமைச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, அறிவு குறைந்த மக்கள். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அவங்க இயற்கைக்கு எதிராக செயல்படுறாங்க, இயற்கை அழிக்கிறாங்க, செயற்கையான முறையில் தொழிற்சாலைகளையும் இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் பண்ணும்போது இயற்கைக்கு எதிராக செயல்படும் போது இயற்கையும் தன்னுடைய சப்ளை அது கொடுக்கறத வந்து நிப்பாட்டும். ஏன்னா இயற்கையை அழிக்க அழிக்க என்ன ஆகிடும், நம்ம எழு துன்பத்தை தான் காணும். ஆனால் அது புரிஞ்சிக்காம ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, இயற்கைக்கு எதிராக செயல்படுறாங்க. இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு நவீன நாகரிகங்க பேரில் தொழிற்சாலைகள், இயந்திர உற்பத்திகள் இதெல்லாம் பண்ணி அதில் சந்தோஷம் அடையன்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேத காலத்தில் அப்படி கிடையாது. வேத காலத்தில் நண்பர்களோ உறவினர்களோ தேடி வெளியே எங்கே போக வேண்டாம். இப்போ இங்கே ஒரு கிராமம் இருக்குன்னா நண்பன் உறவினர் எல்லாமே அந்த கிராமத்துக்குள்ளே இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அங்கேயே கிடைக்கும். இப்போ என்ன ஆகிடுது, நண்பர்கள் உறவினர் தேடி வெளிநாடு போகிறாங்க, வெளியூர் போகிறாங்க, சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறாங்க. இப்படி தன்னுடைய வாழ்க்கையுடைய அத்தியாவசிய தேவைகளை அதிகரிச்சுட்டே போகிறாங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லாமே சந்தோஷமாக இருந்தாங்க, மின்சாரம் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தாங்க, அப்புறம் வாகனங்கள் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தாங்க, தொலைபேசி கணிப்பொறி இதெல்லாம் இல்லாமல் வாகனங்கள் எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாக இருந்தாங்க. இயற்கையான காற்று, நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை, நோய்கள் அதிகமாக கிடையாது. ஆனால் இப்போ விஞ்ஞான முன்னேற்றம், விஞ்ஞான முன்னேற்றத்தினால நன்மை விட தீமை தான் அதிகமாக இருக்கு இல்லையா. எந்த அளவுக்கு விஞ்ஞான முன்னேற்றம் ஆகுதோ, எந்த அளவுக்கு தன்னுடைய புலன்பத்த ஜனங்க விஞ்ஞான முன்னேற்றங்கிற பேரில் தன்னுடைய புலன்பத்தை அதிகரிச்சுக்கிறதுக்காக எதுக்கெல்லாம் இயற்கைக்கு எதிராக செயல்படுறாங்களோ அதனால துன்பத்தை அனுபவிக்கிறாங்க இல்லையா. இப்போ பாருங்க, அதிகமாக மழை பெய்ய மாட்டேங்குது, அதிகமாக தானியங்கள் உற்பத்தி பண்ண முடியல, எல்லாமே செயற்கையாக தான் பண்ணுறாங்க, எல்லாமே செயற்கை, காற்று கூட செயற்கை தான். இப்போ டெல்லியிலலாம் போனீங்கன்னா பூத் இருக்கும், பூத்தில் காயின் பண்ணிங்கன்னா நீங்கள் சுத்தமான காற்று சுவாசிக்கலாம், அந்த மாதிரி கூட வந்துருச்சு. ஆனால் சுத்தமான காற்று கிடையாது, நிறைய வாகனங்கள் ஓடுது, வாகனத்தில் உள்ள சுத்த காற்றை தான் சுவாசிக்கிறாங்க. இயல்பாக ஆயுள் காலம் குறையுது, சத்தான ஆகாரம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஜனங்கள் ரொம்ப துன்பப்பட்டு இருக்காங்க. இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு கிருஷ்ணருடைய கருணையை சார்ந்திருக்கும். ஆனால் அதை எடுத்து தயாரில்லை, கிருஷ்ணருடைய கருணையை எடுத்துக்க தயாரில்லை, கிருஷ்ணர் சரணடையும் தயாரில்லை. அப்போது இயற்கையினால் தண்டிக்கப்படுறாங்க. ஆனால் எப்போ நம்ம வந்து கிருஷ்ணருடைய கருணையை எடுத்துக்க தயாராக இருக்கோமோ அப்போ இயற்கை இன்னும் நமக்கு எல்லாம் கொடுக்க தயாராக இருக்கு. அதனால தான் கிருஷ்ணர் சொல்கிறார், அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவ. நம்ம வந்து உணவை நம்பி தானியத்தை நம்பி தான் இருக்கோம். அன்னாத் பவந்தி பூதானி, எல்லா உயிர்வாளும் தானியத்தை நம்பி தான் இருக்காங்க. டயர் கம்பெனியோ இல்லை போல்ட் நட்டையோ இல்லை தொழிற்சாலையோ நம்பி இல்லை இல்லையா, இரும்பு சாதனங்களையோ இல்லை கணிப்பொறி சாதனங்களையோ நம்பி இல்லை. இப்போ அந்த மாதிரி நம்பி வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுதான் உதாரணத்துக்கு ஒரு ஒரு அரிசி ஒரு மூட்டை வாங்கணும்னா அந்த காலத்தில் ரொம்ப குறை மலிவான விலையில் கிடைக்கும். இப்போ அதே ஒரு அரிசி மூட்டை வாங்குறதுக்கு இரவு போல கடினமாக உழைக்கிறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, எளிமையாக வாங்கக்கூடிய பொருளை கடினமாக உழைச்சி வாங்குறாங்க. அப்போ முட்டாள்களா இல்லையா, இல்லை எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருளை கடினப்பட்டு எடுத்துக்கிறாங்க. அதுதான் உக்கர கர்மங்கிறது, முட்டாள தர்மம் கடினமாக உழைச்சி அதில் புலன்மாருக்கு அனுபவிக்க முயற்சிக்கிறது. கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்லித்தராரு, உங்களுக்கு தேவை தானியம், அன்னாத் பவந்தி பூதானி. அந்த தானியம் எப்படி கிடைக்கும், செயற்கையான முறையில் தானியத்தை உற்பத்தி பண்ண முடியாது, மழை பெஞ்சால் தான் தானியம் கிடைக்கும். மழை எப்படி பெய்யும், அன்னாத் பவதி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ. உங்களுக்கு அன்ன வேணுமா தானியம் வேணுமா, மழை பெய்யணும். மழை எப்படி பெய்யும், யாராவது மேலே வந்து மோட்டார் தான் வச்சு தண்ணி விடணுமா, மழை எப்படி பெய்யும், யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யம், யார் வந்து யாகம் செய்கிறாங்களோ அப்போ நல்லா மழை பெய்யும். யஜ்ஞ கர்ம சமுத்பவம், யாகம் செய்தால் மழை பெய்யும், மழை பெஞ்சால் நல்லா தானியம் கிடைக்கும், தானியம் கிடைச்சா நம்ம சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம், நிம்மதியாக வாழலாம். அப்போ எப்போ வந்து கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் நிப்பாட்டப்படுதோ அப்போ எதுவுமே கிடைக்காது. ஒரு உபன்யாசத்தில் ப்ரோப்பா ரொம்ப அழகாக சொல்கிறார், இப்போ கலியுகத்தில் எல்லாமே கிடைக்குது, மழை பெய்யுதுன்னா அங்கங்கே பக்தர்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்க, பக்தர்கள் பக்தி தொண்டு பண்ணுறாங்க, பக்தர்கள் அங்கங்கே பிரயாணம் பண்ணுறாங்க, பிரச்சாரம் செய்கிறாங்க. இப்படி பக்தர்கள்லாம் இருக்கிறதுனால தான் இன்னுமாவது கொஞ்சமாவது மழை பெய்யுது, தானியங்கள் கிடைக்குது, உணவு தட்டுப்பாடு பற்றாக்குறை இல்லாமல் இருக்கு. ஆனால் ஜனங்கள் இதை தீவிரமாக எடுத்துக்கல, கிருஷ்ண உணர்வை ப்ரோப்பா ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறார். என்ன வலியுறுத்துறாருன்னா, கிருஷ்ண உணர்வு ரொம்ப ரொம்ப அவசரமானது, அவசர காலம் அது, கிருஷ்ண உணர்வு ரொம்ப அவசரம். ஆனால் அதை தீவிரமாக எடுத்துக்கலைன்னா நம்மளை மாதிரி ஒரு துர்பாக்கியசாலி யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அது ரொம்ப எளிமையான வழிமுறை, சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கு என்ன கஷ்டம் இருக்குது இல்லையா, பாடுங்க ஆடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிறது கஷ்டமா, அது பண்ணுற கஷ்டமா, ப்ரோபா கேட்குறவர் நான், இது ரொம்ப எளிமையான முறை, வெறுமனே சந்தோஷம் தரக்கூடியது. லோச்சன் தாஸ் அவர் சொன்னார், இந்த இந்த ரெண்டு பேரும் கௌர நித்தாய், நித்தாய் கௌர சுந்தர், சைத்தன்மாபு நித்தான்பூர் வந்திருக்காங்க, வெறுமனே சந்தோஷம் கொடுக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் சந்தோஷம் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு, வேண்டாம் வேண்டாம் எங்களுக்கு சந்தோஷம் வேண்டாம், நாங்கள் கஷ்டப்படணும், நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு சந்தோஷம் தர வேண்டாம் அப்படின்னு ஜனங்கள் பிடிவாதமாக இருக்காங்க. ஆனாலும் பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க மத்தியில் போய் அங்கங்கே பிரயாணம் பண்ணி கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. பாகவத தர்மம் இருக்குது, நாம சங்கீர்த்தனம் இருக்குது, இதெல்லாம் இருக்க போய் தான் இன்னுமாவது கொஞ்சம் மழை பெய்யுது, தானியங்கள் கிடைக்குது, தாது பொருட்கள் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. இது கூட கிருஷ்ணோட கருணையில் தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் கிருஷ்ணரும் அதிருப்தி அடைஞ்சாருன்னா என்ன ஆகிடும், இந்த நாம சங்கீர்த்தனம் சுத்தமாக நின்று போயிடும், பக்தர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ எதுவுமே கிடைக்காது, அரிசி கிடைக்காது, கோதுமை கிடைக்காது, பால் கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது. அப்புறம் என்ன சாப்பிட முடியும், மனுஷனை மனசு தான் சாப்பிடணும். அதுக்கு தான் இப்போ பயிற்சி எடுத்துக்கிறாங்க, விலங்குகள்லாம் சாப்பிட்றாங்க. இன்னும் கொஞ்சம் காலத்தில் இப்போ நிறைய இடத்துல சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பக்ஷணங்களை சாப்பிட்றோம். இப்போ எப்படி இந்த கலியுகத்தில் வந்து ஜனங்க அறியாமையினால் ரொம்ப துரதிருஷ்டமான செயலெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க, அதனால் அதோடைய விளைவுகளை சந்திக்கிறதுக்கும் அவங்க தயாராக இருக்க வேண்டும். குறிப்பாக மிருகவாதை செய்கிறது, இல்லையா, நமக்கு என்ன தேவை, தானியங்கள் காய்கறிகள் பால் பழம்லாம் இருக்க, ஏன் ஒரு அடுத்த உயிரத்தை கொண்டு சாப்பிடணும், அதுக்கு என்ன அவசியம் இருக்கு, தேவையில்லை. பிற உயிர்களை கொண்டு தான் உயிர் வாழணும் அவசியம் கிடையாது, நமக்கு தேவையானது இன்னும் கிடைச்சுன்னு தான் இருக்குது. இப்போ ஒரு சொல்லலாம், இல்லை எனக்கு அரிசி கிடைக்கல, பால் கிடைக்கல, தயிர் கிடைக்கல, கோதுமை கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல, அப்போ நான் உயிர் வாழ்றது எப்படி, அப்போ வேணால் நீ ஒரு ஆடோ கோழியோ சாப்பிடு, எதுவுமே கிடைக்கலண்ணா. இப்போ கிடைக்காமையே இருக்குது, கிடைச்சிட்டு தான் இருக்குது. அப்போ கூட பசு சாப்பிட சொல்லி சாஸ்திரம் சொல்லலை. எப்போ வந்து எந்த சமுதாயத்தில் பசு வந்து அவமதிக்கப்படுதோ, பசு கொல்லப்படுதோ, பசுக்கு துன்புறுத்தப்படுதோ, அந்த சமுதாயம் பஞ்சத்தையே காம், தொடர்ந்து பஞ்சத்தையே காம். எந்த சமுதாயத்தில் வந்து பகவத் தர்மம் பாகவத தர்மம் பாதுகாக்கப்படுதோ, பக்தர்கள் வைஷ்ணவர்கள்லாம் மதிக்கப்படுறாங்களோ, நாமசங்கீதம் நடக்கப்படுதோ, அங்கே வந்து எல்லா மங்களமும் இருக்கும், செழுமையும் இருக்கும். அது இல்லாதப்போ அமங்கலம் தான் இருக்கு. அதுதான் இந்த காலத்தில் என்ன நடக்குதுன்னா, இது குறைஞ்சிட்டே வருது. இப்போ சில நம்பிக்கை உள்ளவங்களாம் இருக்காங்க, அதனால ஓரளவுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் இது குறைய குறைய என்ன ஆகிடும், பஞ்சம் அதிகரிச்சுட்டே போகும், கடைசியில் எதுவுமே கிடைக்காது. அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கூடுமானவருக்கு இந்த பாகவத தர்மத்தை குந்திமாவனுடைய பிரார்த்தனையிலிருந்து எடுத்துகிட்டு நம்ம எல்லாருக்கும் இது கொண்டு போய் சேர்க்கணும், நம்ம பயிற்சி பண்ணணும், அதே சமயம் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் இருக்கிற வரைக்கும் தான் மங்களம், அதை போயிடுத்துன்னா எல்லாமே அமங்கலம் தான். அதனால பகவான் தன்னுடைய காரணமற்ற கருணையை ஹரிநாமத்தில் கொடுத்துருக்கார், ஹரிநாமத்தில் வாழ்ந்துருக்கார், ஹரிநாமத்தில் இருக்கார். இப்போ எங்கே ஹரிநாம சங்கீர்த்தனம் ஒழிக்கப்படுதோ அங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கார். எப்படி கிருஷ்ணருடைய கடாட்சம் அவருடைய கண் பார்வை பட்டு இந்த உலகம் ரொம்ப சுபிக்ஷமாக மங்களமாக இருந்ததோ, அதே கிருஷ்ணர் ஹரிநாமத்தில் இருக்கார், அதே கிருஷ்ணர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றினார். சைத்தன்ய மகாபிரபுடைய காரணமற்ற கருணை இந்த ஹரிநாமத்தின் மூலமாக இருக்கு. அப்போ ஹரிநாமத்தை தொடர்ந்து உச்சரிக்கிறது எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யும். குறைந்தபட்சம் பிரபா ரொம்ப அழகாக சொல்கிறார், அந்த பொருளுரையை படிச்சிங்கன்னா, பகவத்கீதையில் 3வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம் அன்னாத் பவந்தி பூதானி, அதில் பொருளில் கடைசி வரியில் பிரபா என்ன சொல்கிறாருன்னா, அவர் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறார், குறைந்தபட்சம் உணவு பற்றாக்குறையை போக்குறதுக்கு வேண்டியாவது ஒருத்தர் நாம சங்கீர்த்தனம் பண்ணியாகணும்னு சொல்கிறார். இப்போ யாரெல்லாம் வந்து இந்த உலகத்தில் பற்றாக்குறை இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறாங்களோ, அவங்க கட்டாயம் நாம சங்கீர்த்தனம் எடுத்து தான் ஆகணும். எந்த அரசாங்கம் வந்து ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, ஜனங்களை காப்பாற்றணும், துன்பத்திலிருந்து காப்பாற்ற நினைக்கிறான், அவங்க கட்டாய நாமசங்கீர்த்தனத்தை உற்சாகப்படுத்தி ஆகணும். இதை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. அதுதான் ஒரே வழி, ஹரிநாம சங்கீர்த்தனம், வேறு வழி இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம், உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் கருத்துக்கள். சபி கிருஷ்ணனுடைய தாமரை பாதங்கள் இந்த உலகத்தை அலங்கரிச்சுட்டு இருந்தது, அவருடைய கண்களுடைய கடாட்சத்தினால எல்லா சுபிக்ஷமும் மங்களம் இருந்ததுன்னு குந்தி மகாராணி தன்னுடைய பிரார்த்தனையில் சொல்கிறாங்க. அதே கிருஷ்ணர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஹரிநாமத்தில் நமக்கு இப்போது அருள் பாலச்சிருந்திருக்கார். அவருடைய நாம சங்கீர்த்தனம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கே மங்களம் இருக்கும், எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்கும். அதுதான் இந்த பிரார்த்தனையுடைய முடிவான தீர்ப்பு. ஹரே கிருஷ்ணா. பாகவதம் கி ஸ்ரீ குந்தி மகாராணி கி ஸ்ரீ கிருஷ்ண பகவானிக்கு.